அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 16 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவில் டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றவாளிகளுக்காக ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்த சில சர்ச்சைக்கிடமான கருத்துக்களுக்காக அவர் மீது வழக்கறிஞர்கள் கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் வழக்கறிஞர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பதில் உள்ள தொழில் தர்மம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய ஒரு பேட்டி.
ஒரு டிஃபென்ஸ் லாயராக அவருடைய வேலையை செய்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்பொழுது இழிவாக வெளியில் பேசுவது என்பது அவசியமான ஒன்றாக இல்லை, அது வந்து வரவேற்கத்தக்கதும் இல்லை.
தமிழக அரசு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்திருக்கும் நிலையில் குடிநீர் ஒரு இயற்கை வளமா அல்லது வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பொருளா என்பது குறித்த ஒரு விவாதம்.
இன்னைக்கு நம்ம எல்லாம் மக்களுக்கெல்லாம் வந்து சுத்தமான குடிநீரை வீடுகளிலும் சரி பொது இடங்களிலும் சரி வழங்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தை சார்ந்தது. அந்த பொறுப்பு இருந்து அரசாங்கம் தட்டி கழிச்சு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கன்னு சொல்றது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. ஏன்னா தண்ணீர் வளம் வந்து மனிதர்களுக்கு சொன்ன கிடையாது.
பின்னர் இலங்கையின் மத்திய மாகாண தேர்தல் களம் குறித்த ஒரு பெட்டகம் ஆகியவை கேட்கலாம். நேர்களை இன்று செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று ஒலிபரப்பாக வேண்டிய விளையாட்டரங்கம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
வாஷிங்டனில் இருக்கின்ற ஒரு அமெரிக்க கடற்படை கட்டத்தில் பலர் சுடப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் கூறுகின்றன. தாக்குதல் இனமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கடற்படையின் கடல் முறைமை கட்டுப்பாட்டு தலைமையகத்தில் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். தாக்குதலாளி இன்னமும் தேடப்பட்டு வருகின்றார். 2 போலீஸ்காரர்கள் உட்பட 12 பேர் வரை அங்கு சுடப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள். மேலும் ஆட்கள் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்ற போலீசார் மேலதிக விவரங்களை எதுவும் தரவில்லை. 3000 அதிகமானோர் பணியாற்றுகின்ற அந்த கட்டிடத்தில் உள்ளேயே மறைந்திருக்குமாறு பணியாளர்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள்.
ரசாயன ஆயுதங்களை களைவது தொடர்பில் சிரியா கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்று நடக்காவிட்டால் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் அந்நாட்டிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை தாங்கள் கோர உள்ளதாக பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ளன.
If Assad fails to comply with the terms of this framework, make no mistake, we are all agreed, and that includes Russia, that there will be consequences.
இது தொடர்பில் பாரிஸில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இந்த முடிவை அவர்கள் எட்டியுள்ளார்கள். சிரியா ரசாயன ஆயுதங்களின் பட்டியலை கையளித்து அவற்றை முற்றாக அகற்றுவதற்கு கொடுத்த வாக்குறுதியை மீறும் பட்சத்தில் ஐநாவின் பாதுகாப்பு குழுவில் சிரியாவுக்கு எதிராக கொண்டுவிடப்படும் எந்த தீர்மானமும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் ஒரு கால வரையறையை கொண்டதாகவும் இருக்கும் என இந்த 3 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லாஃப்ரோவ் சிரியா மீது எந்த விதமான பல பிரயோகத்திற்கும் தாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
இதேவேளை சிரியாவின் இரசாயன ஆயுத பயன்பாடு குறித்த தமது அறிக்கையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐநா ஆயுத பரிசோதகர்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். டமஸ்கஸுக்கு அருகே August 21 ஷரின் வாயு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆயுத ஆதாரம் இருக்கின்றது என்றும், ஆனால் அந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்று தெரியவில்லை என்றும் அந்த அறிக்கையை கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக சிரியாவில் நடந்த 14 ரசாயன ஆயுத தாக்குதல்கள் குறித்து தாம் ஆராய்ந்து வருவதாக ஐநா மனித உரிமைகள் பரிசோதகர்கள் கூறியிருக்கின்றார்கள். அங்கு இடம்பெற்ற சில போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றின் சூத்திரதாரிகள் சிலரது பெயர் பட்டியலை அவர்கள் வைத்திருப்பதாகவும், அவற்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க நேரிடலாம் என்பதற்காக அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார்.
லண்டனில் நீதிமன்ற வழக்கு ஒன்றை எதிர்கொள்ளும் முஸ்லிம் பெண்மணி ஒருவர் வழக்கு விசாரணைகளின் பொழுது தனது முகத்திரையை நீக்க வேண்டும் என்று நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளார். அச்சுறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள 22 வயதான அந்த பெண்மணி தன் மீது தவறு இல்லை என்று வாதிடுவதற்காக நீதிமன்றம் வந்தபொழுது முகத்தை மறைக்கும் நிகாபை அணிந்து வந்திருந்தார். முகத்திரையை நீக்கச் சொல்வது அவரது மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என்று அவரது வழக்கறிஞர் வாதிட்ட பிறகு நீதிமன்றத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னர் மகளிர் காவல்துறையின் ஒரு அதிகாரியால் அவர் தனிமையான ஒரு இடத்தில் அடையாளம் காணப்பட்டார். ஆனால் வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது அவர் முகத்திரையை நீக்கினால்தான் அவரது பிரதிபலிப்புகளை கவனிக்க முடியும் என்று உத்தரவிட்டு நீதிபதி தீர்ப்பளித்தார்.
எகிப்தில் பதவியிறக்கப்பட்ட இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோசியின் ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தெற்கு எகிப்தில் இருக்கின்ற ஒரு நகருக்குள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கவச வாகனங்களின் அனுசரணையுடன் இராணுவம் நுழைந்திருக்கின்றது. கெய்ரோவுக்கு தெற்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற டால்கா என்னும் இந்த நகரில் 50 அதிகமானோரை கைது செய்ததாகவும் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியிருக்கின்றார்கள். கடந்த ஜூலையில் இந்த நகரை தமது கட்டுப்பாட்டின் கொண்டு வந்த இஸ்லாமியவாதிகளால் தாம் துன்புறுத்தப்பட்டதாக அந்த நகரில் இருக்கின்ற காப்டிக் கிறிஸ்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
பிலிப்பைன்ஸின் ஜம்போங்கா நகரை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தமது பிடியில் வைத்திருக்கும் முஸ்லிம் கிளர்ச்சியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கில் அரச படைகள் ஹெலிகாப்டரிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவி வருகின்றனர். மோரோ தேசிய விடுதலை முன்னணி எனும் அமைப்பைச் சேர்ந்த இந்த கிளர்ச்சியாளர்கள் அந்த நகரின் பெரும்பாலானவர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளார்கள். பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் தனியாக ஒரு நாட்டை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கம்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. இத்தாலிய கடற்பரப்பில் கடந்த ஆண்டு மூழ்கிய கன்கோடியா என்ற உல்லாச பயணக் கப்பலை மீண்டும் மிதக்க வைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. இது குறித்த பிபிசி குறிப்பொன்றை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். கன்காடியா குறித்த குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இத்தாலியில் 20 மாதங்களுக்கு முன்னர் கடற்கரையோரம் கவிழ்ந்த ஒரு உல்லாச படகை தூக்கி நிறுத்தும் முதற்கட்ட பணியில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளதாக பொறியியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுவரை இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையாக இத்தாலிய தீவு ஒன்றின் கரைக்கு அருகாமையில் கவிழ்ந்த காஸ்டா கன்காடியா உல்லாச பயணக் கப்பலை தூக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பாறைகளில் மோதி கரைக்கு அருகில் சாய்ந்த அந்த கப்பலை அந்த பாறைகளிலிருந்து நகர்த்தி இதற்காக கடற்படுகையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தளத்திற்கு பொறியாளர்கள் தள்ளியுள்ளார்கள். நிலப்பரப்புக்கு இவ்வளவு அருகில் பாறைகளில் மோதி சாய்ந்த ஒரு கப்பலை தூக்கும் நிறுத்தும் நடவடிக்கையை இதுவரை பொறியாளர்கள் முயற்சித்தது கிடையாது. நேற்று இரவு வீசிய கடுமையான காற்றினால் இந்த நடவடிக்கை 3 மணி நேரங்கள் தாமதமாக தொடங்கியது. இதன் காரணமாக அந்த கப்பலை மீட்பதற்காக அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தளத்திலிருந்து இயக்கப்படவிருந்த தொலைதூர கட்டுப்பாட்டு கருவிகளை நிலைநிறுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. அந்த தற்காலிக தளத்தில் உள்ள அறையிலிருந்துதான் ராட்டினங்கள் மூலம் அது சாய்ந்து கிடக்கும் புறத்திற்கு மறுபுறம் அந்த கப்பலின் எடைக்கு சமமான எடையை கட்டி நீரில் அமிழ்ந்திருக்கும் அந்த கப்பலை நிமிர்த்தும் நடவடிக்கையை பொறியாளர்கள் மேற்கொள்கின்றார்கள். தமது நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி நல்லபடிக்கு சென்று கொண்டிருக்கின்றன எனவும், கப்பல் நீரிலிருந்து வெளியே வருவதை காணக்கூடியதாக உள்ளது என்றும் இந்த மீட்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்த கட்டமாக சாய்ந்த கப்பலை நேராக தூக்கி நிறுத்தும் நடவடிக்கைகள் தொடங்க உள்ளன. 3 கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு இருக்கும் என்று கருதப்படுகின்ற 114,000 டன்கள் எடை கொண்ட அந்த கப்பலில் ராட்சத சங்கிலிகளும் இணைப்புகளும் பொருத்தப்பட்டுள்ளன. மிக பெரும் அளவிலான 50 ராட்சத சங்கிலிகள் பிணைக்கப்பட்டுள்ள அந்த கப்பலை மின் இழுவை கயிறுகள் மூலம் புரட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 20 மாதங்களாக நீர்பரப்புக்கு கீழே சுமார் 50 அடிகள் சாய்ந்து கிடக்கும் காஸ்டா கன்காடியாவின் அடிப்பகுதிக்கு மேலும் எந்த சேதமும் ஏற்படாமல் தூக்கி நிறுத்துவதிலேயே பொறியாளர்கள் இப்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றார்கள். இன்று இரவுக்குள் அந்த கப்பல் தூக்கி நிறுத்தப்பட்டு இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள நீருக்கு கீழேயுள்ள ஒரு தளத்தின் மீது நிற்க வைக்கவே பெரும் முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன.
சிவராமகிருஷ்ணன் அளித்த இந்த குறிப்புடன் பன்னாட்டு குறிப்புகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்ததாக இந்திய கண்ணோட்டம். டெல்லி பாலியல் வழக்கில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வழக்கறிஞராக இருந்த ஏ.பி. சிங் நீதிமன்றத்துக்கு வெளியே பெண்கள் குறித்து தெரிவித்த சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அடுத்து அவர் மீது டெல்லி பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கைக்கான நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக செய்திகள் கூறின. இதுகுறித்து வழக்கறிஞரும் மக்கள் சிவில் உரிமைக் கழகத்தின் தமிழக பிரிவின் துணைத் தலைவருமான சுதா ராமலிங்கம் அவர்களை கேட்டார் சுவாமிநாதன்.
பார் கவுன்சில் எல்லாருக்கும் ஒரே யாஸ்டிக் வச்சிருந்தா இது ரொம்ப சந்தோஷமா நம்ம பார்க்கலாம். ராம்ஜத் மாலினி போன்றவர்கள் இதே மாதிரி பல வருடங்களாக பேசி இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பிரேமானந்தா சாமி வழக்குல பிரேமானந்தாவுக்கு ஆஜரானவர் ராம்ஜத் மலானி அவர்கள் தான். ராம்ஜத் மலானி மாத்திரமல்ல, பல வழக்கறிஞர்கள் மற்றவர்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஆக்ஷன் இவர்களுக்கு மேல் மாத்திரம் ஒரு பொழுதுதான் ஒரு கவலைக்கிடமாக ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன்.
அஷ்ரம் பாபு என்ற ஒரு சர்ச்சைக்குரிய சாமியாருக்கான பிணை வழக்கில் இன்றைக்கு ராம்ஜெத் முரானி வாதாடினார். அவருக்கு எதிராக புகார் கொடுத்த பெண்ணுக்கு மனநிலை சரியில்லை என்று கூறியிருக்கின்றார். இதுபோல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மனநிலை சரியில்லை என்று கூறுவது எந்த அளவுக்கு பரவலாக இருக்கிறது?
இது எல்லா காலகட்டத்திலுமே நம்ம பார்க்கும் பொழுது பெண்களை வந்து இழிவுபடுத்துவது என்பது அவளுடைய பாலியல் சம்பந்தமான அவதூறுகளை பரப்புவதனாலதான் பாக்குறோம். அதுக்கும் மேல இன்னொரு ஸ்டெப் போய் அவளுக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து புதியதாக நான் பார்க்கவில்லை. ஒரு டிஃபென்ஸ் லாயராக அவருடைய வேலையை செய்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்பொழுது இழிவாக வெளியில் பேசுவது என்பது அவசியமான ஒன்றாக இல்லை. அது வந்து வரவேற்கத்தக்கதும் இல்லை.
ஆனால் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் அவர்கள் பக்கத்தில் நியாயத்தை எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. அந்த நிலையில் அந்த நிலையில் அவர்கள் அதுபோன்று வழக்கை வாதாடுகின்ற பொழுது இங்கே மேற்கத்திய நாடுகளில் கூட அது போன்று இருக்கிறது. சில பாலியல் வழக்குகள் வரும்பொழுது அந்த பெண்ணுடைய ஒழுக்கம் குறித்தும் அவர்களுடைய கடந்த காலம் குறித்தும் பேசப்படும் நீதிமன்ற அறைக்குள். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற ஒரு ஆரோக்கியமற்ற போக்குக்கு வழிவகுக்கிறதா?
நீங்க சட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சட்டத்துல வந்து ஒரு பெண்ணுடைய பாஸ்ட் கான்டக்ட், அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாது, அது வந்து குற்றத்தினுடைய தரத்திலையோ அல்லது மற்றதையோ மாற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கான்டக்ட் ஆஃப் தி விக்டிம் will not be a criterion in deciding any case. அப்படி இருக்கும்பொழுது அவர்களை பற்றி அவதூறு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்னதான் இருந்தாலும் அங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆபிசர், அதாவது ஜட்ஜ் வந்துட்டு ஒரு மனிதர் தான். அந்த குற்றம் சாட்டுபவர் நம்ப தகுந்தவர் அல்ல என்று சொல்லும் பொழுது என்ன இருந்தாலும் அந்த நீதிபதி அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அக்யூஸ்டுக்கு சாதகமாக, குற்றம் இழைத்தவருக்கு சாதகமாக அது வரும் என்று நினைத்துக் கொண்டு பேசப்படுவதாகத்தான் இது பார்க்கிறோம். இப்படி பேசுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும்.
பார் கவுன்சில் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு வருங்காலத்தில் நீங்கள் சொன்னது போல அனைவருக்கும் பொதுவாக அமல்படுத்தப்பட்டால் ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
நிச்சயமா அனைவருக்கும் பொதுவாக இது கொண்டு வந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் வந்து அது வரும்னே எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம பார் கவுன்சில் இருக்கிறவங்களும் கூட ஆர் நாட் அபோ போர்டுங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே வந்து ஒரு டெயின்டான ஒரு முகமாகத்தான் நாம் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று, வேண்டாதவர்களுக்கு ஒன்று. ஹை ப்ரொஃபைல் கேஸ்னா ஒரு மாதிரி, லோ ப்ரொஃபைல் கேஸ்னா ஒரு மாதிரி, வாய்ஸ்லெஸ் பர்சன்ஸ், ஃபேஸ்லெஸ் பர்சன்ஸ்னா ஒரு மாதிரி அப்படிங்கிறது தான் அதிகமாக இன்று போயிட்டு இருக்கு. அதனால ஐ சப்போஸ் இன்னும் இந்த டிரான்ஸ்பரன்சி அதிகமாக வந்து ஊடகங்கள் அதிகமாக இதை பற்றி எல்லாம் பேசி இதெல்லாம் பொது மேடைக்கு கொண்டு வந்து அதை பற்றின ஒரு புரிதல் மனிதர்களுக்கு வரும்பொழுதுதான் இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். வெறும் சட்டங்களை வைத்துக்கொண்டு மாத்திரம் எதையும் மாற்றிவிட முடியாது.
சுதா ராமலிங்கம், தமிழக அரசு நேற்று அம்மா குடிநீர் என்ற பெயரில் சுத்திகரிக்கப்பட்டு பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீரை பேருந்து நிலையம் போன்ற பொது இடங்களில் விற்பனை செய்ய தொடங்கியிருப்பது பற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். குடிநீர் என்பது ஒரு இயற்கை வளம், இது ஒரு வர்த்தக பொருள் அல்ல, இதை அரசே செய்யக்கூடாது என்று கூறும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களிடம் அவரது கருத்துக்கள் குறித்து விவாதித்தேன்.
தண்ணீரை வந்து விற்பனை பண்ண கமாடிட்டி, அது வந்து ஒரு வளம், இட்ஸ் எ ரிசோர்ஸ். ஸோ அந்த தண்ணீரை வந்து விற்பனை பண்டமாக ஒரு ட்ரேடபிள் கமாடிட்டியாக மாற்றினது வந்து யாரா இருந்தாலும் சரி, அது வந்து நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கார்பரேட் நிறுவனம் இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, தவறு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லா மக்களுக்கெல்லாம் வந்து சுத்தமான குடிநீரை வீடுகளிலும் சரி பொது இடங்கள்லையும் சரி வழங்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தை சார்ந்தது. அந்த பொறுப்பிலிருந்து அரசாங்கம் தட்டி கழிச்சு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கன்னு சொல்றது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. ஏன்னா தண்ணீருக்கு வளம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் சொன்ன கிடையாது, உலகத்து அனைத்து ஜீவங்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் சொந்தமானதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் இது வந்து கண்டிப்பாக வரக்கூடாது.
ஆனா வீடுகளுக்கும் பொது இடங்களுக்கும் அரசாங்கம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட்டு தானே இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட்லையும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் சரி, மற்ற பொது இடங்கள்லயும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து தண்ணீர் குழாய்கள் மூலமா விநியோகிக்கப்படுது தானே?
இல்லையே, பண்றது இல்லையே, அதான பிரச்சனையே. இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீரோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன் முன்ன சுத்தமா தண்ணியோ கிடைக்க கிடையாது. எந்த தியேட்டருக்கு போங்க, சாதாரண திரையரங்குக்கு போங்க, அங்க கூட கிடையாது. நீங்க தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கணும்.
தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆப்ஷனாக, அதாவது ஒரு மாற்று வழியாக தரப்படுகிறது. ஏற்கனவே இருக்கின்ற பேருந்து நிலையங்களிலே குடிநீர் குழாய்கள் இருக்கின்றன என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இல்லை இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதாவது நீங்க எந்த விஷயத்துலையுமே வந்து சரியா வேலை செய்யாது, அடைச்சு போட்டிருப்பாங்க, சுத்தமா தண்ணி வராது, எதுவுமே நடக்காது. கேள்வி, பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பயணம் போகும்போது வீட்டுல தண்ணி எடுத்து போனோம் இல்லையா? அந்த பொது புத்தில இருந்து அந்த விஷயத்தை தூக்குனது யாரு? அதாவது அரசாங்கம் கொடுக்கின்ற நீர், அரசாங்கம் வந்து குழாய்களை கொடுக்கின்ற நீர் வந்து அசுத்தமான தண்ணீர்னு ஒரு பொது பின்பத்தை கட்டமைச்சு மக்களோட பொது புத்தியில வந்து நீங்க காசு கொடுத்து பாட்டில வாங்குற தண்ணி தான் வந்து சுத்தமான தண்ணீர்னு ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பின்பத்தை கட்டமைச்சது வந்து யாரு? அந்த கார்பரேட் அந்த தண்ணி வைக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். அதுதான் இங்க அரசாங்கமும் செய்ய முற்படுது. நம்ம வந்து அரசாங்கம் செய்யறது மட்டும் தப்புன்னு சொன்ன, அரசாங்கம் செய்யக்கூடாது, கார்பரேட் நிறுவனங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது, அது அரசாங்கம் அதே தப்பு அரசாங்கமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்.
இந்தியாவிலே வந்து நீங்கள் வந்து 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகையை விட இப்பொழுது மக்கள் தொகை மிகவும் அதிகமாக இருக்கிறது. 1.2 பில்லியனுக்கும் தாண்டிவிட்டது மக்கள் தொகை என்ற நிலையிலே குடிநீர் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவிலே கிடைக்கின்ற ஒரு வளம் என்கின்ற யதார்த்தத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால் எல்லோருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தருவது என்பது ஒரு லட்சியமாக இருந்தாலும் அதை வந்து எந்த அரசாலும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதும் உண்மைதானே.
அதுக்காக நீங்க வந்து ஒரு சுத்திகரிப்பு நீங்க கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் வந்து 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கணும் எப்படி நினைக்கலாம்? அது எவ்வளவு பேர் வாழ வாங்கிட முடியும்? இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி 120 கோடி மக்களுக்கு தொகை கொண்ட நாட்டுல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியா குறைஞ்சபட்ச குடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 20 ரூபா வந்து தண்ணிக்கு செலவழிச்சாங்கன்னா அவங்க இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கத்தோட தகவல் படி 29 ரூபா ஒரு நாளைக்கு மேல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் வந்து அபோ பாவர்ட்டி லைன் போயிடுறாங்க. ஏழ்மை கோட்டுக்கு மேல வந்து போயிடுறாங்க, வறுமை கோட்டுக்கு மேல போயிடுறாங்க. 29 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆளு 20 ரூபா ஒரு தண்ணி வாங்கி குடிச்சா அது எப்படி சாத்தியப்படும்? அது சாத்தியமே விஷயம் தானே.
இல்ல, இது வந்து வாங்குகின்ற வசதி இருப்பவர்களுக்கு தானே இந்த வசதியை செய்து தருகிறார்கள். எல்லாருமே இதை குடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரும் ஏற்படுத்தவில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்படும் அல்லவா?
இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்லையே. நீங்க அரசாங்கம் வந்து என்ன சொல்றது, தண்ணி கிடைக்கிற தண்ணி வாங்கி குடிச்சுக்கோன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எந்த எந்த வீடுகளுக்கு எந்த குழாய்களுக்கு அரசாங்கம் சுத்திகரிப்பு நீரை போய் கொடுக்குது? ரொம்ப குறைஞ்சு போச்சுடலாம். அதுவும் இல்லாம அது எல்லாத்தையும் விட அந்த தண்ணி சுத்தமா கிடையாது, அது வந்து அந்த சுத்த சுகாதாரமான குடிநீர் கிடையாது, அந்த தண்ணியை சுகாதாரமா தண்ணியை குடிநீராக இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பமே பெருசா கட்டமைக்கப்படுது.
சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தரராஜன். தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த செம்மொழி மாநாட்டில் ஊழல் நடந்திருப்பதாக பூர்வாங்க ஆதாரம் இருந்தால் அது குறித்து விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து சென்னை செய்தியாளர் டி என் கோபால்.
கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் 200 கோடி ரூபாய் அளவு முறைகேடு என்ற புகாரில் முகாந்திரம் இருப்பின் அது குறித்து மாநில லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2010 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாடு பரபரப்பாக பேசப்பட்டது. வழக்கறிஞர் ரமேஷ்குமார் தான் அம்மாநாட்டு செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டபோது அக்கவுண்டன்ட் ஜெனரல் அலுவலகம் அம்மாநாட்டிற்காக 151 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக தெரிவித்தது. ஆனால் அம்3 நாள் மாநாட்டிற்காக 350 கோடி ரூபாய் வரை செலவழித்ததாக அன்றைய முதல்வர் மு கருணாநிதி சட்டமன்றத்திலும் வெளியிலும் கூறியிருக்கிறார். எனவே 200 கோடி ரூபாய் வரை முறைகேடாக செலவழிக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் கருதியதால் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அது குறித்து புகார் கொடுத்தும் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய முன்வரவில்லை. எனவே அன்றைய முதல்வர் கருணாநிதி, துணை முதல்வர் மு க ஸ்டாலின், நிதியமைச்சர் க அன்பழகன் மற்றும் கருணாநிதியின் மகள் கனிமொழி ஆகியோர் மீது செம்மொழி மாநாட்டு ஊழல் தொடர்பில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரி ரமேஷ்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். அவ்வழக்கு இன்று திங்கள் நீதிபதி மாலா முன் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி மனுதாரரின் குற்றச்சாட்டுகளுக்கு போதிய முகாந்தரம் இருப்பின் அவர் கோரியுள்ளபடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார்.
டி என் கோபாலன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். வடமாகாண தேர்தலை தடை செய்ய தமக்கு அதிகாரம் இல்லை என்று மேல் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது பற்றியும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பர்னார்நாயக்க குறித்த வழக்கு பற்றிய செய்தியுடனும் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
வடமாகாண சபை தேர்தலை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிப்பதற்கு தனக்கு அதிகாரங்கள் இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வடமாகாண சபை தேர்தலை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிங்கள ஜாத்திக சங்கமே எனும் அமைப்பின் செயலாளர் ஜெயந்த லியனகே தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலித்த போதே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி விடுத்த உத்தரவுக்கமையவே வடமாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்றது. இலங்கை அரசியல் யாப்புக்கமைய ஜனாதிபதியின் உத்தரவொன்றை தடை செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார் ஸ்ரீ ஸ்கந்தராஜா. ஆயினும் இந்த மனு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் 18ஆம் தேதி மேற்கொள்வதற்கு தீர்மானித்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த மனு தொடர்பான விளக்கங்களை முன்வைக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார். இதேவேளை சொத்துகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிவித்தலொன்றுக்கமைய முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்க இன்று கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பதவி நீக்கப்பட்ட தலைமை நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் வாசிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அப்போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த முன்னாள் தலைமை நீதிபதி சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தான் ஆட்சேபனைகளை முன்வைப்பதாக தெரிவித்தனர். அதன் பின்பு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 18ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட ஆட்சேபனைகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இனி இலங்கையில் நடக்கவுள்ள மத்திய மாகாண தேர்தல் தொடர்பான ஒரு பெட்டகம் வழங்குகிறார் தற்பொழுது அங்கு இருக்கும் நமது ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் மத்திய மாகாண சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அவர்களின் தொண்டர்களும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சார கூட்டங்களாலும் பேரணிகளாலும் மத்திய மாகாணத்தின் கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் நகரங்கள் எங்கும் திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது. நாட்டில் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக அதிகளவான சுமார் 400,000 அதிக தமிழர்கள் வாழும் நுவரெலிய மாவட்டத்தை இலக்கு வைத்து ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 தடவைகள் இங்கு வந்து சென்று விட்டார். எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஹட்டனில் தமது பிரச்சார கூட்டத்தை நேற்றிரவு நடத்தினார்.
மலையக மக்களுக்கு அரசியல் உரிமையை வழங்கிய இந்த மாகாண சபை உரிமையை வழங்கிய ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்குமாறு உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன்.
மத்திய அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கின்ற தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கமும் ஒரே அரசாங்க கூட்டணியில் ஆனால் ஒன்றையொன்று எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. அரசின் இன்னொரு பங்காளியான மறைந்த சந்திரசேகரன் தலைமையிலான மலையக மக்கள் முன்னணி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா தலைமையிலான பிரஜைகள் முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு தனியான அணியாக களமிறங்கியிருக்கிறது. ஐக்கிய தேச கட்சியும் மனோ கணேசனின் ஜனநாயக மக்கள் முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகளுடன் மத்திய மாகாணத்தில் போட்டியிடுகிறது. நுவரெலியா மாவட்ட தமிழர்கள் தமது அரசியல் பிரதிநிதிகளிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறார்கள்?
எங்களை பொறுத்தவரையில் மலையக மக்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தேவைகள் இருக்குது, அத்தியாவசிய தேவைகள். அதை கூட அறியாத தலைவர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது எங்கள் சமுதாயத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர், பொதுவாக சொல்ல போனால் இந்த லயன் கேமரா இருக்குது, அதுக்குள்ளே பிறந்த ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும் இந்த லயன் கேமராவில் வாழ்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு. இதை இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொணரக்கூடிய, வெளியில் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரு சில படித்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், அவங்கள முன்னுக்கு அனுப்பலான்ற ஒரு எண்ணம்.
மருத்துவ வசதிகள் இல்லை, போக்குவரத்தில் ஒரு நல்ல ஒரு சுதந்திரமாக உட்காந்து போகக்கூடிய சமயங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு சீட்டில் உட்காந்து போகிறதுக்கு கூட பெண்களுக்கு அந்தளவு உரிமை இல்லை. அரசியல் உரிமைகள் இல்லை, எந்த இல்லை, கல்வி ரீதியிலும் இல்லை.
நிறைய படித்த பொடியவங்க இருக்காங்க. இந்த என்ன மாதிரி நானும் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன், இந்த இங்கனைக்கு உள்ள பொடியும் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. நிறைய பொடிங்க இன்னும் படித்த பொடிங்க இந்த நிறைய ஏ லெவல் படிச்சுட்டு கேம்பஸ் போயிட்டு வந்த பொடி இன்னும் இன்றைக்கி இன்ஜினியர்னு சுபேசராக இருக்கான். ஆனால் தகுதிக்கான வேலை வாய்ப்பு இங்கே இல்லை.
2 மணி தேவலமாக நிற்கிறவங்கன்னு படுறதெல்லாம் வந்து கட்சிக்காக, அவங்களோட சிடிபி பஸ் எல்லாம் கட்சிக்காக புக் பண்ணி போகிறாங்க. நாங்கள் பிரயாணிகள் வந்து இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரவும் முடியல, போகவும் முடியாமல் தடுமாறுறோம்.
தமிழோசிக்கிடம் பேசிய பலர் தமக்கு பல தசாப்தங்களாக வாக்குரிமை கூட கிடையாது என்று கூறுகின்றனர்.
நான் வந்து 22 வயசில் ஓட்டு போட்டதுங்க.
இன்னைக்கு 40 வயசு ஆகுது.
ஆமாங்க.
அந்த 22 வயசுலேருந்து இன்றைக்கி 40 வயசு வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லையா?
இல்லைங்க.
அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லையே, நீங்கள் சம்மந்தமாக யாராவது
அதிகாரம் எழுதி போட்டுக்கோம். இந்த வருஷம் வராதுங்களா, வர வருஷம்
நாங்கள் இந்தியாவுக்கு எழுதினால ஓட்டு எழுதி போட்டு வரவே இல்லைங்க. எழுதி போட்டாலும் அல்ல.
இப்போ கடைசியாக எப்போ எழுதி போட்டீங்க?
கடைசியாக எழுதலை. நான் முந்தி பென்சன் எடுக்கணும்னு எழுதி போட்டேன், அதோட விட்டுட்டோம்.
1964 சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களில் இந்திய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து பின்னர் அரசியல் சூழ்நிலைகளால் இந்தியாவுக்கு அனுப்பப்படாமல் விடப்பட்ட பெருமண்ணிக்கிலான தொழிலாளர்கள் அப்போது இழந்த வாக்குரிமையை இன்னும் மீளப்பெறவில்லை. இம்முறை தேர்தலில் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்?
ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்வைத்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகள், தோட்ட பிரதேசங்களில் மிகவும் அண்டியிருக்கின்ற மதுபான சாலைகளை மூட வேண்டும், இரண்டாவது இந்த லயன் முறை முற்றாக ஒழிக்கப்பட்டு கிராம மயமாக்கப்பட வேண்டும்
என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர் சக்திவேல்.
பெரும்பாலும் ஆணாதிக்கம் தான் இங்கே நிலவுகின்றது. குறிப்பாக ஒரு தோட்ட கமிட்டியை எடுத்துக்கொண்டால் அங்கே தோட்ட தலைவர்களாக பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் பெருவாரியாக தோட்டங்களிலே வேலை செய்வது பெண்கள், தொழிற்சங்கத்திலே கூடுதலான சந்தாபனத்தை செலுத்துவதும் தோட்ட தொழிலாளர் பெண்கள். எனவே இத்தகையான பங்குகளை அவர்கள் கொடுத்தும் அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது
என்றார் நுவலியாவில் ஆளுங்கட்சி கூட்டணியில் போட்டியிடும் ஒரே ஒரு தமிழ் பெண் வேட்பாளரான சரஸ்வதி.
மலையக தமிழ் மக்கள் தான் 80% லயத்திலே இருக்கிறார்கள். இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது ஒரு அவமானம். அவை இது பிரித்தானியர் காலனித்துவத்திலே எச்ச சொச்சம். அவை இதனை இல்லாமலாக்க வேண்டும்
என்றார் மலையக மக்கள் முன்னணியின் வேட்பாளர் லோரன்ஸ். படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிறார் பிரஜைகள் முன்னணி சார்பில் போட்டியிடும் சுந்தர்ராஜ் பிரபாகரன்.
படித்த சமுதாயம் உருவாக வேண்டும். பெரும்பான்மை கட்சிகளால் எங்களுக்காக இழைக்கப்பட்ட பாரிய விளைவுகள், பள்ளிவாசல் உடையது, கோயில்கள் விடையுது, பெரும்பான்மையினை எங்களை முடக்க எத்தளித்து கொண்டிருக்குது. இதுக்கு நாங்கள் இது முன்னுதாரணமாக தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றாகி அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு களம் இறங்கியிருக்கோம்.
வறுமை விகிதம் என்பது இங்கே ஏற்கனவே 30% இருக்கின்றது. போஷாக்கின்மை இருக்கின்றது. கட்டாய கருப்பத்தடை என்ற ஒரு சந்தேகமான ஒரு ஒரு செயல்பாடு இங்கே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே 50,000 மலையக சிறார்கள், கல்வி கற்க வேண்டிய சிறார்கள் நகரங்களிலே வீட்டு வேலை பணியாளர்களாகவும் தொழிற்சாலைகள் பணியாளர்களாக அமர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்
என்றார். நுவலியா மாவட்டத்தில் இரண்டு வேட்பாளர்களையும் கண்டியில் ஒரு வேட்பாளரையும் களமிறக்கியிருக்கின்ற ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன். இந்த அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்கள் பற்றி மலையகத்தின் சிவில் சமூக ஆர்வலர்களின் கருத்து என்ன?
இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனையில் இந்த எந்த கட்சிகளுமே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதிலும் இளைஞர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு குறிப்பாக ஓலவல் முடித்து விட்டோ அல்லது ஏதோ ஒரு நிலையில் இறுதியாக தோட்டத்தில் போய் கூலியாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை தான் அதிகமாக உள்ளது. மிக முக்கியமாக அவசர கால சட்டம் இருந்த காலங்களில் சிறு தவறுகளுக்காக அல்லது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அதிகமான மலையக இளைஞர்கள் இன்னும் விசாரணையின்றி கைதிகளாக சிறைகளில் உள்ளனர். இவர்களது பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையுமோ அல்லது அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்படவில்லை
என்றார் சிரிப்பாத கல்வியியல் கல்லூரி விரிவுரையாளர் அந்தோனி மேத்யூ.
அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றுகிறோம் என்று. பொதுவாக அது ஒரு பொது கோஷம். ஆனால் எப்படி மாற்றப்போகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. சொல்லுகிற தலைவர்களுக்கு கூட அது தெரியுமா என்று தெரியாது. இன்னும் இப்பொழுதும் தொண்டமானுடைய படத்தை போடுகிறார்கள். இந்த தேர்தலிலே தான் வேலுப்பிள்ளையின் படத்தையும் வெள்ளையனுடைய படத்தையும் போட்டுகிறார்கள். அவர்களும் பிரிந்து வந்தவர்கள் தான். இவ்விதம் அவர்களுடைய தலைவர்களை போடுகிறவர்கள் தவிர அவர்களுடைய கொள்கைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்ல முடியாது.
அது மலையக எழுத்தாளரான சாரல் நாடனின் மனநிலை.
இந்த அம்பகம பிரதேசத்திலே 3 தேசிய பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு விரும்பியது. ஆனால் தமிழ் கல்வி அமைச்சுக்கு பொறுப்பாக வருகின்றவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த கல்லூரிகள் விலகி போய்விடும் என்பதற்காக தொடர்ச்சியாக அதனை மறுத்து வந்திருக்கிறார்.
ஹட்டனைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் கே மெய்யநாதன் கூறிய கருத்து அது. மலையக அரசியலில் நீண்டகாலமாக ஆதிக்கம் செலுத்தி வரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானிடம் தமிழோசை கேள்வி எழுப்பியது.
நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களில் ஆதரவாளர்களுக்கு மதுபானத்தை கொடுத்து அரசியல் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
எங்கள் கூட்டங்கள் எதுலேயுமே நாங்கள் யாருக்கும் மதுபானம் கொடுக்கறதில்லை, சாப்பாடு பார்சல் கூட கொடுக்கறதில்லை. நேற்று மாத்திரம் தான் கேண்டிடேட்ஸ் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். எங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் மீதி பஸ்ஸே கொடுக்கறதில்லை, மக்களாக எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்புறம் தான் மீதி இனங்களுக்கு மாத்திரம் தான் பஸ் கொடுப்போம், மீதி கூட்டங்களுக்கு மக்களாக தான் வருவாங்க.
நேற்று உங்களுடைய தலைவாக்களை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போகந்தலாவே மஸ்கலிய போன்ற பிரதேசங்களிலிருந்து ஏராளமான நூற்றுக்கணக்கான பஸ்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான பஸ்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆதரவாளர்களை ஏற்றிச் செல்வதற்கு. ஆனால் வீதிகளில் மக்கள் பல மணி நேரம் போவதற்கு பஸ் இல்லாமல் பல மணி நேரம் காத்திருந்தார்கள்.
சரி, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிற நேரம் பஸ்கள் எங்கள் ஆதரவாளர்கள் வர்றதுக்கு நாங்கள் பணம் கட்டி எடுக்கிறோம். சரியா, நாங்கள் மாத்திரம் பண்ணுறதில்ல, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. சிடிபி எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மொத்தத்தில் எனக்கு 50 பஸ் வேணும் அப்படின்னு காசை கட்டுவேன். அது சிடிபியோட கடமை அந்தந்த பகுதியில் இது பண்ணுறதுக்கு, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரிங்க, அப்போ எப்படி கூட்டம் வைக்க சொல்கிறீங்க? எனக்கு 50 பஸ்ஸு கொடுக்கணும், வாங்கிட்டு வந்தேன். அவன் எங்கேருந்து கொண்டாந்தான் எனக்கு எப்படி தெரியும்?
சில இடங்களில் வந்து எத்தனையோ தடவை பதிந்தும் தங்களுக்கு இன்னும் அந்த வாக்குரிமை வரல.
எல்லாருக்கும் வாக்கு அவங்கவுங்க அக்கறை எடுக்கணும் பதியிறதுக்கு. குதிரையை வந்து தண்ணிக்கிட்ட கொண்டு போகலாம், குதிரை தான் தண்ணி குடிக்கணும்.
56 ஆசனங்களை கொண்ட மத்திய மாகாண சபையில் 16 ஆசனங்களை கொண்ட நுவரெலியா மாவட்ட தமிழர்களின் எதிர்காலம் என்ன? எதிர்வரும் 21 தேதி தேர்தல் முடிவு பதில் சொல்லும்.
மத்திய மாகாண தேர்தல் தொடர்பான பெட்டகத்தை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் தலைப்புச் செய்திகள்.
துருக்கிய வான்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக துருக்கி கூறும் சிரியாவின் ஹெலிகாப்டர் ஒன்றை தாம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக துருக்கி கூறுகிறது. இதனிடையே வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். தாக்குதலை நடத்திய ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார், மற்றொருவர் தேடப்பட்டு வருகின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.